எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழீழ மக்களே, இன்று மாவீரர் நாள். தமிழீழ சுதந்திர போரை இந்த பூமி பந்திலே முதன்மையான விடுதலை போராட்டமாக முன்னிறுத்திய எமது மாவீர செல்வங்களை நினைவு கூறும் தூய நாள். ஆயிரம் ஆயிரம் அக்கினி பந்துகளாக, எரி நட்சத்திரங்களாக எரிந்து எமது விடுதலை வானை அழகுபடுத்தி அலங்கரித்து நிற்கும் எமது சுதந்திர சிற்பிகளை நினைவுகூறும் புனித நாள். எமது மண்ணிலே, எமது காலத்திலே, எமது கண்முன்னே வீரத்திற்கு இலக்கணமாக வாழ்ந்து விடுதலையின் வித்தாக வீழ்ந்தவர்கள் எமது மாவீரர்கள். எதிரிக்கு தலைவணங்காத வணங்கா மன்னர்கள், எமது தேச விடுதலைக்காக களமாடி வீழ்ந்த மாவீரர் அனைவரும் மனித மலைகளாக, மனித கோட்டைகளாகவே எமது மண்ணை காத்து நிற்கின்றனர். ஈடுணையற்ற ஈகங்கள் புரிந்து, அளப்பரிய அர்ப்பணிப்புகள் செய்து, எண்ணற்ற சாதனைகள் புரிந்து எமது தேசத்தின் வரலாற்று சக்கரத்தை விடுதலையின் பாதையில் விரைவாக அசைத்து செல்பவர்கள் எமது மாவீரர்களே. மனித வரலாற்று சக்கரம் காலங்களை கடந்து யுகங்களை விழுங்கி முடிவில்லாமற் சுழல்கிறது. இந்த முடிவில்லாத இயக்கத்தில் உலகத்து மனிதன் நிறையவே மாறிவிட்டார். அவனிடத்தில் எத்தனையோ புதிய சிந்தனைகள் தோன்றியிருக்கின்றன, எத்தனையோ புதிய கருத்தோட்டங்கள் பிறந்திருக்கின்றன, எத்தனையோ புதிய எண்ணங்கள் அவன் மனதிலே தெரித்திருக்கின்றன. இந்த சிந்தனை தலைப்பிலே சுதந்திரமும் சமத்துவமும் கூடிக்குலவும் ஒரு வாழ்வை அவன் கண்டுகொண்டான். சாதி சமய பேதங்கள் ஒழிந்த, அநீதியும் அட்டூழியங்களும் அகன்ற, சூழ்ச்சிகளும் சுழல்களும் நீங்கிய, கொந்தளிப்புகளும் நெருக்கடிகளும் அகன்ற ஒரு உன்னத வாழ்வை கற்பிதம் செய்தான். இந்த கற்பிதத்திலிருந்து தோன்றிய கருத்துருவம்தான் சுதந்திரம். இந்த உன்னதமான கருத்துருவை வாழ்வின் உயரிய லட்சியமாக வரித்து மனிதன் போராட புயலாக புறப்பட்டான். ஓயாது வீசும் இந்த விடுதலை புயல் இன்று எமது தேசத்திலேயே மையங்கொண்டு நிற்கிறது. சுழன்றடிக்கும் சூறாவளியாக, குமுறும் எரிமலையாக, ஆர்ப்பரித்தலும் அலைகடலாக எமது மக்கள் வரலாற்றிலே என்றுமில்லாதவாறு ஒரே தேசமாக, ஒரே மக்களாக, ஒரே அணியில் ஒன்று திரண்டு நிற்கின்றனர். ஒரே இலட்சியத்தில் ஒன்றுபட்ட சக்தியாக, ஒன்றுபட்ட இனமாக, தமக்கு முன்னால் எழுந்த எல்லா தடைகளையும் உடைத்தறிந்து நெஞ்சுறுதியுடன் நிமிர்ந்து நிற்கின்றனர். எல்லைக்காப்பு படைகளாக, துணைப்படைகளாக, விசேட அதிரடிப்படைகளாக எழுந்து நிற்கின்றனர். போர்க்கோலம் கொண்டு மூச்சோடும் வீச்சோடும் போராட புறப்பட்டு நிற்கின்றனர். 35 ஆண்டுகளாக ஓய்வில்லாமல் வீசும் எமது வீர விடுதலை வரலாற்றில் நாம் என்றுமில்லாதவாறு தரைப்படை, கடற்படை, வான்படை என முப்படைகளும் ஒன்று சேர ஒரு பெரும் படையாக எழுந்து நிமிந்து நிற்கிறோம். நீண்ட கொடிய சமர்களில் களமாடி அனுபவமும் முதிர்ச்சியும் பெற்ற முன்னணி படையணிகளோடும், பன்முக தாக்குதல்களையும் நிகழ்த்தவல்ல சிறப்பு பயிற்சி பெற்ற சிறப்பு படையணிகளோடும், நவீன படைக்கல சக்திகளுடனும், பெரும் போராயுதங்களுடனும், ஆட்பலம், ஆயுதபலம், ஆன்மபலம் என சகல பலத்துடனும் நவீன இராணுவமாக வளர்ந்து நிற்கிறோம். நீண்ட காலம் பெரும் சமர்களை எதிர்கொண்டு மூர்க்கமாக போர் புரிந்து பெற்றெடுத்த பட்டறிவாலும், கற்றறிந்த பாடங்களாலும் கட்டப்பட்டு செழுமை பெற்ற புதிய போர் மூலோபாயங்களோடும், புதிய போர்முறை திட்டங்களோடும், நவீன போரியல் உத்திகளோடும் எதையும் எதிர்கொள்ள தயாராக நிற்கிறோம். இந்த மலையான நிமிர்விற்கு, இந்த பூகம்ப மாற்றத்திற்கு ஆதாரமாக நிற்பவர்கள் எமது மாவீரர்கள் என்பதை நான் இங்கு பெருமிதத்துடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எனது அன்பார்ந்த மக்களே, நாம் வாழும் உலகிலே புதிய பூகம்ப மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன. உலகமே ஆசியாவை நோக்கி திரும்பியிருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டும் ஆசியாவின் சகாப்தமாக ஆரம்பித்திருக்கிறது. எமது பிராந்தியத்தைச் சேர்ந்த, எமது கண்டத்தைச் சேர்ந்த நாடுகள் சமூக பொருளாதார விஞ்ஞான துறைகளிலே பெரு வளர்ச்சியீட்டி முன்னேறி வருகின்றன. அண்டவழி ஆராய்ச்சிகள், சந்திரமண்டல ஆய்வுகள், அணுக்கரு பரிசோதனைகள் என புதிய பாதையிலே பயணிக்கின்றன. மனித சமுதாயம் முன்னப்போதும் காணாத புதிய சவால்களுக்கு முகம் கொடுத்து இயற்கை நன்னற்ற புதிர்களுக்கு விடைகள் காணவும் தீராத வியாதிகளுக்கு தீர்வுகள் தேடவும் புதிய பயணத்திலே இறங்கியிருக்கிறது. அரிய உயிரினங்களையும் தாவர வகைகளையும் கூட காத்து பூகோள முழுமையையும் பாதுகாக்கின்ற புனித முயற்சியிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறது. ஆனால் சிங்கள தேசம் மாத்திரம் நேரெதிர் திசையிலே அழிவு நோக்கிய பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. தன்னையும் அழித்து தமிழினத்தையும் அழித்து வருகிறது. இதனால் அழகிய இலங்கை தீவு இரத்த தீவாக மாறியிருக்கிறது. பௌத்தம் ஓர் ஆழமான ஆன்மீக தரிசனம். அன்பையும் அறத்தையும் ஆசைகள் அகன்ற பற்றற்ற வாழ்வையும் தர்மத்தையும் வலியுறுத்தி நிற்கும் தார்மீக தத்துவம். இந்த தார்மீக நெறியை 2000 ஆண்டுகளுக்கு மேலாக கடைபிடிப்பதாக கூறிக்கொள்ளும் சிங்களம் 2000 ஆண்டுகளுக்கு மேலாகவே இனவாத விஷத்தினுள் மூழ்கி கிடக்கிறது. சிங்கள இனவாத விஷம் இன்று மிருகத்தனமான வன்முறையாக கோர தாண்டவமாடுகிறது. 60 ஆண்டுகளுக்கு மேலாக வன்முறை அகன்ற அகிம்சை வழியிலும் ஆயுத வழியிலும் தமிழர் நீதி கேட்ட போதும் சிங்கள உலகிலே சிறிதளவு மனமாற்றமும் நிகழவில்லை. எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ அழிவுகள், எண்ணற்ற உயிர்ப்பலிகள் நிகழ்ந்த போதும் சிங்கள தேசம் மனம் திருந்தவில்லை. தொடர்ந்தும் அது வன்முறை பாதையிலேயே பயணிக்கிறது. அடக்குமுறையாலும் ஆயுத பலத்தாலும் தமிழரின் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காணவே அது விரும்புகிறது. அமைதி முயற்சிகளுக்கு ஆப்பு வைத்துவிட்டு தனது இராணுவ நிகழ்ச்சி திட்டத்தை துணிவுடனும் திமிருடனும் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. இதற்கு சர்வதேச சமூகத்தினது பொருளாதார இராணுவ உதவிகளும் அரசியல் தார்மீக ஆதரவும் இராஜதந்திர முண்டு கொடுப்புகளும் ஒருபக்க சார்பான தலையீடுகளும் தான் காரணம். எமது பிராந்தியத்திலே உலகப்பெரு வல்லரசுகளின் இராணுவ பொருளாதார கேந்திர நலன்கள் புதைந்து கிடப்பதை நாம் நன்கு அறிவோம். அந்த நலன்களை முன்னெடுக்க உலக வல்லரசுகள் முனைப்புடன் முயற்சிப்பதையும் நாம் விளங்கிக் கொள்கின்றோம். இதற்கு இலங்கை தீவில் நெருக்கடி நிலை நீங்கி சமாதானமும் நிலையான நல்லாட்சியும் தோன்ற அனைத்துலக நாடுகள் ஆர்வமும் அக்கறையும் காட்டுவதையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இதே நேரம் பேரினவாத சிங்கள அரசு உலக நாடுகளின் நலன்களையும் அவை எமது பிராந்தியத்தில் பதிந்திருப்பதையும் தமக்கு சாதகமாக பயன்படுத்த முயற்சிக்கிறது. போலியான பொய்யான பரப்புரைகள் வாயிலாக உலக நாடுகளை தமது வஞ்சக வலைக்குள் வீழ்த்தி தமிழரது விடுதலை போராட்டத்திற்கு எதிராக திருப்பி விடுகின்ற கைங்கரியத்தை செய்து வருகிறது. சிங்கள அரசின் வஞ்சக வலைக்குள் வீழ்ந்து உலக நாடுகள் எமது பிரச்சினையில் எதிர்மறையான தலையீடுகளை செய்வதுதான் எமக்கும் எமது மக்களுக்கும் வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் தருகிறது. இப்படியான அநீதியில் அமைந்த அந்நிய தலையீடுகள் காலங்களை விழுங்கி நீண்டு செல்லும் எமது போராட்டத்திற்கு புதியவை அல்ல. அன்று இந்தியா தனது தெற்கு நோக்கிய வல்லாதிக்க விரிவாக்கமாக எமது தேசிய பிரச்சினையிலே தலையீடு செய்தது. தமிழரது சம்மதமோ ஒப்புதலோ இன்றி சிங்கள அரசுடன் கூட்டுச் சேர்ந்து ஓர் ஒப்பந்தம் செய்தது. அடிப்படையில் அந்த ஒப்பந்தம் தமிழரது நலனுக்காகவோ நல்வாழ்விற்காகவோ செய்யப்பட்டதன்று. தீர்வு என்ற பெயரில் 57 கைச்சாத்தான பண்டா செல்வா ஒப்பந்தத்தில் இருந்த அதிகாரங்களை கூட கொண்டிராத எலும்பு துண்டு போன்ற ஒரு அரைகுறை தீர்வை இந்தியா அன்று எம்மக்கள் மீது கட்டிவிட முயற்சித்தது. 100,000 இராணுவத்தினரின் பக்கபலத்தோடும் 2 அரசுகளின் உடன்பாட்டு வலிமையோடும் வெட்டப்பர் குழுக்களின் ஒத்துழைப்போடும் அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்திவிட இந்தியா தீவிரமாக முயற்சித்தது. தமிழரது தேசிய பிரச்சினையின் அடிப்படைகள் எதையும் தொட்டு நிற்காத, தமிழரின் அரசியல் அபிலாசைகள் எதையும் பூர்த்தி செய்யாத அந்த அரைகுறை தீர்வை கூட செயல்பட சிங்கள பேரினவாதிகள் அன்று அனுமதிக்கவில்லை. சிங்கள தேசம் பற்றியும் அதன் நயவஞ்சக அரசியல் பற்றியும் நாம் நன்கு அறிவோம். எமக்கு அது பற்றிய நீண்ட பட்டறிவும் கசப்பான வரலாறும் இருக்கின்றன. எனவேதான் நாம் அன்று இந்தியாவுடன் பல்வேறு தடவைகள் பல்வேறு இடங்களில் பல்வேறு மட்டங்களில் நடந்த பேச்சுக்களின் போது சிங்கள பேரினவாதம் பற்றி அவர்களுக்கு தெளிவாக எடுத்து கூறினோம். தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு கண்டு தமிழர் தேசத்தில் அமைதியை கொண்டு வருவது சிங்கள அரசின் நோக்கமன்று. தமிழர் தேசத்தை ஆக்கிரமித்து தமிழரின் வளங்களை அழித்து தமிழரை அடிமை கொண்டு அழித்தொழிப்பதுதான் சிங்கள அரசின் நோக்கம் என்பதை அன்று இந்தியாவிற்கு எடுத்துரைத்தோம். இந்தியா இணங்க மறுத்தது. இதனால் தமிழ் மக்கள் தமது மண்ணிலேயே பெரும் அழிவுகளையும் அனர்த்தங்களையும் சந்தித்தனர். அன்று இந்தியா இழைத்த தவறை இன்று சர்வதேசமும் இழைத்து நிற்கிறது. சிங்கள அரசின் சாதுரியமான சாணக்கியமான பரப்புரைகளுக்கு பலியாகி சமாதான முயற்சிகளுக்கு பாதுகாவலனாக நின்ற நாடுகளே எமது விடுதலை இயக்கத்தை பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிட்டிருக்கின்றன. இதில் வேதனையான ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்னவென்றால், ஒரு காலத்தில் எம்மை போன்று தமது சுதந்திரத்திற்காக போராடிய தேசங்களும் எம்மை பயங்கரவாதிகளாக பட்டம் சூட்டியமேதான். இவற்றுக்கு மேலாக புலம்பெயர்ந்து வாழும் எமது மக்கள் தாம் வாழும் நாடுகளிலே பலம் பொருந்திய சக்தியாக நின்று தமிழீழ விடுதலை போருக்கு உதவி வருவதையும் அரசியல் ஆதரவை திரட்டி வருவதையும் சிங்கள தேசத்தால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. சிங்கள பேரினவாதத்தின் கோரப்பிடிக்குள் சிக்கி மக்கள் அழிந்து வருவதையும் அந்த பேரழிவை தடுக்க புலம்பெயர்ந்த மக்கள் அரசியல் போராட்டங்களையும் மனிதாயமான பணிகளையும் மேற்கொண்டு வருவதையும் சிங்கள பேரினவாதத்தால் சகிக்க முடியவில்லை. எனவேதான் புலம்பெயர்ந்து வாழும் மக்களுக்கும் தாயக மக்களுக்கும் இடையிலான உறவு பாலத்தை உடைத்து தமிழீழ விடுதலை போராட்டத்தை நசுக்கிவிட சிங்கள பேரினவாதம் தீவிரமாக முயற்சித்து வருகிறது. இந்த அநியாயத்திற்கு சில உலக நாடுகளும் துணை போகின்றன. இம்மக்கள் தாம் வாழும் நாடுகளின் அரசியல் சட்டங்களுக்கு அமைவாக நீதி தவறாது மேற்கொள்ளும் அரசியல் போராட்டங்களையும் மனிதாயமான செயல்பாடுகளையும் படு பாதகமான குற்றவியல் செயல்களாக இந்நாடுகள் காட்டி வருகின்றன. தமிழ் மக்களின் பிரதிநிதிகளையும் தமிழின உணர்வாளர்களையும் கைது செய்து சிறைகளிலே அடைத்து அவமானப்படுத்தி இருக்கின்றன. நீதி கேட்டு நியாயம் கோரி எம்மக்கள் நடாத்திய போராட்டங்களை கீழ்த்தரமாக கொச்சைப்படுத்தி இருக்கின்றன. இத்தகைய நடுநிலை தவறிய ஒருதலை பட்சமான நடவடிக்கைகள் சர்வதேச சமூகம் மீது எம்மக்கள் கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கைகளை மோசமாக பாதித்திருப்பதோடு அமைதி முயற்சிகளுக்கும் ஆப்பு வைத்திருக்கின்றன. சமாதான பேச்சுக்களில் பங்கு கொண்ட இரு தரப்பினரது சமநிலை உறவை பாதித்து அமைதி ஒப்பந்தமும் முறிந்து போக வழி செய்திருக்கின்றன. அத்தோடு இந்நாடுகள் வழங்கி வரும் தாராள பொருளாதார இராணுவ உதவிகளும் இரகசியமான ராஜதந்திர முண்டு கொடுப்புகளும் சிங்கள இனவாத அரசை மேலும் மேலும் இராணுவ பாதையிலே தள்ளிவிட்டிருக்கின்றன. இதனால்தான் மஹிந்த அரசு அநீதியான அராஜகமான ஆக்கிரமிப்பு போரை எமது மண்ணிலே துணிவுடனும் திமிருடனும் தொடர்ந்து வருகிறது. இராணுவ பலத்தை கொண்டு தமிழரின் சுதந்திர இயக்கத்தை அழித்து விடலாம் என்ற மமதையில் மஹிந்த அரசு சமாதானத்திற்கான கதவுகளை இறுகச் சாத்தியது. தமிழ் மண்ணை ஆக்கிரமித்து தமிழரை அடக்கியொடுக்கி ஆள வேண்டும் என்ற ஆசை என்றுமில்லாதவாறு தீவிரம் பெற்றது. முழு உலகமும் முண்டு கொடுத்து நிற்க போர் நிறுத்தத்தை கவசமாக வைத்து சமாதான சூழலை வாய்ப்பாக பயன்படுத்தி மஹிந்த அரசு ஆக்கிரமிப்பு போரை அரங்கேற்றியது. போர் நிறுத்தத்தை கண்காணித்த கண்காணிப்பு குழு கண்களை மூடிக்கொண்டும் கைகளை கட்டிக்கொண்டும் கொழும்பிலே படுத்துறங்கியது. அனுசரணையாளரான நோர்வே நாட்டினர் அழுத்து போய் அமைதியாக இருந்தார்கள். எமக்கு சமாதானம் போதித்த உலக நாடுகள் மௌனித்து பேச மறுத்தனர். சமாதானத்திற்கான போர் என்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான கூட்டு நடவடிக்கை என்றும் தமிழரின் விடுதலைக்காக விமோசனத்திற்காக நடத்தப்படும் போர் என்றும் சிங்கள அரசு தமிழின் அழைப்பை நியாயப்படுத்தி போரை தொடர்கிறது. மஹிந்த அரசு தனது முழு படைப்பல சக்தியையும் அழிவாயுதங்களையும் ஒன்று திரட்டி எமது தாயகத்தின் தெற்கு பிராந்தியம் மீது பெரும் போரை கட்டவிழ்த்து விட்டது. ஓயாத மழையாக பொழிந்த அகோர குண்டு வீச்சுக்களாலும் எறிகணைகளாலும் எமது பண்டைய நாகரிகம் புதைந்த வரலாற்று மண் மயான பூமியாக மாறியது. சரித்திர பிரசித்தி பெற்ற தமிழரின் தலைநகரான திருமலை சிதைக்கப்பட்டது. தமிழரின் பண்டைய பண்பாட்டு நகரான மட்டக்களப்பு அகதிகளின் நகரானது. வடக்கில் தமிழரின் கலாச்சார மையமான யாழ்ப்பாணம் வெளியுலக தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு திறந்தவெளி சிறைச்சாலையாக மாற்றப்பட்டது. மொத்தத்தில் சிங்கள அரசின் தமிழின் அழிப்பு போர் தமிழரின் நிம்மதியான வாழ்வை கெடுத்து தமிழரை அகதிகளாக்கி தமிழரின் சமூக பொருளாதார வாழ்வை சீரழித்து தமிழருக்கு என்றுமில்லாத பேரவலத்தை கொடுத்திருக்கிறது. எமது தாய் நிலம் ஒருபுறம் சிங்கள இராணுவ பேயாட்சிக்குள் சிக்கி சீரழிய, மறுபுறம் உயர் பாதுகாப்பு வலயங்கள் விசேட பொருளாதார வலயங்கள் என்ற பெயரில் வேகமாக சிங்களமயப்படுத்தப்படுகிறது. சிங்க கொடிகளை ஏற்றியும் சித்தார்த்தன் சிலைகளை நாட்டியும் வீதிகளுக்கு சிங்கள பெயர்களை மாற்றியும் பௌத்த விகாரைகளை கட்டியும் சிங்களமயமாக்கல் கடுகதி வேகத்திலே தொடர்கிறது. இதன் உச்சமாக தமிழீழத்தின் தென் மாநிலம் முழுவதிலும் சிங்கள குடியேற்றங்கள் காளான்கள் போன்று அசுர வேகத்திலே முளைத்து வருகின்றன. அநீதியான யுத்தம் ஒன்றை நடாத்தி பொருளாதார தடைகளை விதித்து போக்குவரத்து சுதந்திரத்தை மறுத்து தமிழரை கொண்டு குவித்து இலட்சக்கணக்கில் இடம்பெயர வைத்துவிட்டு தமிழின ஆன்மாவை ஆழமாக பாதித்த இந்த சோகமான நிகழ்வை சிங்கள தேசம் வெற்றி விழாவாக கொண்டாடி மகிழ்கிறது. தமிழரை போரில் வென்றுவிட்டதாக பட்டாசு கொளுத்தி வான வேடிக்கைகள் காட்டி ஆர்ப்பரிக்கிறது. கிழக்கு மீதான முற்றுகை வலயம் முற்று பெற்று விட்டதாகவும் யாழ்ப்பாணத்தின் களத்தைச் சுற்றி முள்வேலியை இறுக்கிவிட்டதாகவும் சிங்கள இராணுவ தலைமை எண்ணிக்கொண்டது. பொத்திவில் தொடக்கம் புல்மோட்டை வரை கிழக்கு கரையோரம் முழுமைக்கும் விலங்கிட்டு விட்டதாக சிங்கள பேரினவாதம் திமிர் கொண்டது. புலிகளுக்கு எதிரான போரில் பெருவெற்றி ஈட்டிவிட்டதாக சிங்கள ஆட்சி கூடம் திருப்தி கொண்டது. எமது விடுதலை இயக்கத்தையும் எமது விடுதலை போராட்டத்தையும் சிங்கள தேசம் எப்போதும் தவறாகவே புரிந்து கொள்கிறது, குறைத்தே மதிப்பீடு செய்கிறது. பூகோள அமைப்பையும் புறநிலை உண்மைகளையும் மிகவும் துல்லியமாக கணிப்பிட்டு எதிரியின் பலத்தையும் பலவீனத்தையும் சரியாக எடை போட்டு எதிர் விளைவுகளை மதிப்பீடு செய்து இவற்றின் அடிப்படையிலேயே நாம் எமது போர் திட்டங்களை செயல்படுத்துகிறோம். எதிரியின் யுத்த நோக்குகளையும் உபாயங்களையும் முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக அனுமானித்தறிந்தே எமது போர்த்திட்டங்களை வகுக்கிறோம். இப்படித்தான் கிழக்கிலும் எமது போர்த்திட்டங்களை வகுத்தோம். தற்காப்பு தாக்குதல்களை நடத்தியவாறு தந்திரோபாயமாக பின்வாங்கினோம். புலிகளின் தேசத்தில் அகலக்கால் நீட்டுவதும் நீட்டிய காலை நிலையாக வைத்திருப்பதும் எத்தனை ஆபத்தான விவகாரம் என்பதை சிங்களம் ஜேசிக்குரு சமரில் கற்றடைந்திருக்கலாம். ஆனால் சிங்கள இராணுவம் நாம் விதித்த வரைக்குள் வகையாக விழுந்து பெருந்தொகையில் படையினரை முடக்கி ஆளில்லா பிரதேசங்களை இன்று ஆட்சி புரிகிறது. நில அபகரிப்பு என்ற பொறையில் சிங்களம் மீள முடியாதவாறு மீளவும் விழுந்திருக்கிறது. இதன் பாரதூரமான விளைவுகளை அது விரைவில் சந்தித்தே ஆக வேண்டியிருக்கும். வரலாற்றிலே முதல் தடவையாக எமது கரும்புலி அணியினரும் வான்புலிகளும் கூட்டாக நடத்திய எல்லாளன் நடவடிக்கை சிங்கள இராணுவ பூதத்தின் உச்சந்தலையிலே ஆப்பாக இறங்கியிருக்கிறது. இந்த மண்டை அடி சிங்களம் கட்டிய கற்பனைகள் கண்டு வந்த கனவுகள் அத்தனையையும் அடியோடு கலைத்திருக்கிறது. அனுராதபுரம் மண்ணிலே இனிய வீரர்கள் ஏற்படுத்திய இந்த பேரதிர்விலிருந்து சிங்கள தேசம் இன்னும் மீண்டளவில்லை. ஈகத்தின் எல்லையை தொட்டுவிட்ட இந்த வீரர்களின் உயர்ந்த உன்னதமான அர்ப்பணிப்பு சிங்கள தேசத்திற்கு ஒரு செய்தியை சொல்கிறது. அதாவது, தமிழனை அழிக்க நினைப்போருக்கு அழிவு நிச்சயம் என்பதோடு இந்த மாவீரர்கள் பெற்ற வைத்துள்ள விடுதலை தீயின் எரி நாக்குகளிலிருந்து ஆக்கிரமிப்பாளர்கள் எங்கிருந்தாலும் தப்பிவிட முடியாது என்பதுதான் அது. இராணுவ அடக்குமுறை என்ற அணுகுமுறை மூலம் தமிழரின் தேசிய பிரச்சினையை தீர்க்க முடியாது என்பதை மஹிந்த அரசு இனியும் உணர்ந்து கொள்ளப் போவதில்லை. இராணுவ மேலாதிக்கத்தை எட்டிப்பிடிக்க வேண்டும், தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்து சிங்களமயமாக்கிவிட வேண்டும் என்ற ஆதிக்க வரியும் சிங்கள அரசியல்வாதிகளிடமிருந்து அகன்றுவிடப் போவதில்லை. தொடர்ந்தும் கோடி கோடியாக பணத்தை கொட்டி உலகங்களிலிருந்தும் அழிவாயுதங்களையும் போர் ஆயுதங்களையும் தெரிவிக்கவே மஹிந்த அரசு முனைப்புடன் செயல்படுகிறது. எனவே மஹிந்த அரசு தனது தமிழின அழிப்பு போரை கைவிடப் போவதில்லை. தனது பாரிய ராணுவ திட்டத்தையும் அதன் விளைவாக தமிழீழ மண்ணில் ஏற்பட்டு வரும் பேரவலங்களையும் மூடிமறைத்து உலகத்தின் கவனத்தை திசை திருப்பி உலக நாடுகளின் உதவியையும் பேராதரவையும் பெற்றுக்கொள்ளவே மஹிந்த அரசு அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழுவை அமைத்தது. இதனை கடந்த மாவீரர் நினைவுரையில் நான் தெளிவாக எடுத்து கூறியிருந்தேன். வருடக்கணக்கில் காலத்தை இழுத்தடித்து எந்தவிதமான தீர்வையும் முன்வைக்க முடியாது. இறுதியில் 2 மாத விடுப்பில் பிரதிநிதிகள் குழுவினர் சென்றிருப்பது இதனையே காட்டி நிற்கிறது. தமிழரின் தேசிய பிரச்சினையை நீதியான முறையில் சமாதான வழியில் தீர்த்து வைப்பதற்கான அரசியல் நேர்மையும் உறுதிப்பாடும் தென்னிலங்கையில் எந்த அரசியல் கட்சியிடமும் இல்லை என்பது கடந்த 60 ஆண்டுகளில் திட்ட தெளிவாக வெளிப்பட்டிருக்கிறது. தமிழரின் தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை ஆகிய மூலாதார கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவும் தமிழரின் தேசிய தனித்துவத்தை அங்கீகரிக்கவும் தென்னிலங்கை கட்சிகள் தயாரில்லை என்பதும் இன்று சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒற்றை ஆட்சிக்குள் தான் தீர்வென ஆளும் கட்சி அடம்பிடிப்பதும் தீர்வு திட்டமே வேண்டாம் என மஞ்சள் சிவப்பு கட்சிகள் பிடிவாதமாக நிற்பதும் கடந்த கால நிலைப்பாடுகளிலிருந்து குத்துக்கரணம் அடித்து அரசின் போர் நடவடிக்கைக்கும் ஆதரவு சமாதான முயற்சிகளுக்கும் ஆதரவு என பிரதான எதிர்க்கட்சி எதையும் தெளிவாக கூறாது இழுவல் மொழியில் நழுவி கண்ணாம்பூச்சி விளையாடுவதும் இதனைத்தான் தெளிவுபடுத்துகின்றன. இதன் மூலம் சிங்கள அரசியல் கட்சிகள் அனைத்தும் அடிப்படையில் தமிழின விரோத பேரினவாத கட்சிகள் என்பது சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான இனவாத கட்சிகளிடமிருந்து யாரும் தீர்வை எதிர்பார்த்தால் அது அரசியல் அசட்டுத்தனமேயன்றி வேறொன்றுமன்று. சிங்கள படைகளின் அக்கினி கீழ என்ற பாரிய படை நடவடிக்கையை தவிடுபொடியாக்கி போரிற் புலிகளை வெற்றி கொள்ள முடியாது என்பதை சிங்கள தேசத்திற்கு இடித்துரைத்த போதுதான் அன்று சிங்களம் அமைதி முயற்சிக்கு ஆர்வம் காட்டியது. எமது உயரிய போராட்டலை வெளிப்படுத்தி இராணுவ மேலாதிக்க நிலையில் நின்ற போதுதான் சிங்கள தேசம் அமைதி ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டது. உலக நாடுகளிலிருந்து பெற்ற தாராள நிதியுதவிகளையும் ஆயுத உதவிகளையும் கொண்டு தனது சிதைந்து போன இராணுவ இயந்திரத்தை செப்பனிட்டு தனது இராணுவ அரக்கனை போரிற்கு தயார்படுத்தி சிங்கள தேசம் சமாதான வழியிலிருந்தும் சமரச பாதையிலிருந்தும் விலகி தனது பழைய இராணுவ பாதையில் பயணிக்கிறது. மஹிந்த அரசு ஒருதலைப்பட்சமாக போர் நிறுத்தத்தை முறித்து தமிழர் தாயகத்தின் புவியியல் ஒருமைப்பாட்டையும் தனித்துவத்தையும் அழித்தொழிக்கும் இராணுவ செயல் திட்டத்தை இன்று ஈவிரக்கமின்றி செயல்படுத்தி வருகிறது. ஆயிரக்கணக்கில் மக்களை கொன்று குவித்து கடத்தி புதை குழிகளில் புதைத்து பெரும் மனித அவலத்தை மண்ணில் நிகழ்த்தி வருகிறது. அனுசரணையாளரான நோர்வேயை அதட்டி அடக்கி வருகிறது. கண்காணிப்பு குழுவை காரசாரமாக விமர்சித்து வருகிறது. தனது பயங்கரவாதத்தை மூடிமறைக்க ஐநாவின் உயர் அதிகாரிகளை கூட பயங்கரவாதிகளாக சித்தரிக்கிறது. செய்தியாளர்களோ தொண்டு நிறுவனங்களோ செயல்பட முடியாதவாறு தமிழர் தாயகத்தின் பதற்றத்தையும் பயபீதியையும் உருவாக்கி உண்மை நிலவரத்தை உலகிற்கு மறைத்து வருகிறது. உலக நாடுகள் தமது சொந்த பொருளாதார கேந்திர நலன்களை முன்னெடுக்கின்ற போதும் மனித உரிமைகளுக்கும் ஜனநாயக விழுமியங்களுக்கும் மதிப்பு கொடுக்க தவறுவதில்லை. இந்த பிரபஞ்சமும் சரி, மனித வாழ்வியக்கமும் சரி, உலக உறவுகளும் சரி, தர்மத்தின் சக்கரத்திலேயே இன்னும் சுழல்கின்றன. இதனால்தான் விடுதலைக்காக போராடிய கிழக்கு திமோர், மொன்டினிக்ரோ போன்ற தேசங்கள் சர்வதேசத்தின் ஆதரவோடும் அனுசரணையோடும் புதிய தேசங்களாக அடிமை விலங்கை உடைத்தறிந்து கொண்டு விடுதலை பெற்றன. கொசோவா போன்ற தேசங்களின் விடுதலைக்காகவும் சர்வதேசம் தொடர்ந்தும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இருப்பினும் எமது தேசிய பிரச்சினையில் சர்வதேச நாடுகளின் நகர்வுகளும் நடவடிக்கைகளும் எம்மக்களுக்கு திருப்தி தருவதாக அமையவில்லை. இந்நாடுகள் மீது எம்மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை இன்று தகர்ந்து போயிருக்கிறது. இந்நாடுகளின் நடுநிலை செயல்பாட்டிலே இன்று பெரும் கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. சமாதானத்திற்காக உழைத்த எமது தவப்புதல்வன் தமிழ்ச்செல்வனை சர்வதேசம் சமாதானம் பேசியே சாகரித்திருக்கிறது. அமைதி பாதையில் இயங்கிய எமது விடுதலை இயக்கத்தின் இதய துடிப்பை வலுக்கட்டாயமாக இழுத்து நிறுத்தியிருக்கிறது. எமது இதயங்களில் இலட்சிய நெருப்பை மூட்டி மறைந்த மாவீரர்களுக்கு ஆண்டுதோறும் விளக்கேற்றும் போது எப்போதும் என்னருகிருந்த எனது அன்பு தம்பி தமிழ்ச்செல்வனுக்கும் சேர்த்து இம்முறை என் கையால் ஈகச் சுடரேற்ற நிலையை சர்வதேசம் உருவாக்கியிருக்கிறது. உலக தமிழினத்தையே கண்ணீரில் கரைத்து கலங்கி அள வைத்திருக்கிறது. சிங்கள தேசத்தின் சமாதான விரோத போக்கை, போர் வெறியை உலக நாடுகள் உறுதியோடு கண்டித்திருந்திருந்தால் தமிழ்ச்செல்வன் இன்று உயிரோடு இருந்திருப்பார். சமாதானத்திற்கு இப்படி ஒரு பேரிடி விழுந்திருக்காது. சமாதானத்தின் காவலர்களாக வீட்டிற்கு இணைத்தலைமை நாடுகளும் இந்த பெரும் பொறுப்பிலிருந்து தவறியிருக்கின்றன. சமாதானத்தை பாதுகாக்கும் பெரும் பொறுப்பும் தார்மீக கடமைப்பாடும் இந்த இணைத்தலைமை நாடுகளுக்கு இல்லையென்றால் காலத்திற்கு காலம், இடத்திற்கிடம் அவர்கள் மகாநாடு கூட்டுவதன் அர்த்தம்தான் என்ன? சிங்கள அரசிற்கு சீர்வரிசை செய்து ஆயுத உதவிகள் அளித்து தமிழரை அழித்து கட்ட துணை போவதுதான் இந்த நாடுகளின் உள்ளார்ந்த நோக்கமா? இத்தனை கேள்விகள் இன்று மக்களது மனங்களிலே எழுந்திருக்கின்றன. எனவே சர்வதேச சமூகம் இனியாவது எமது விடுதலை போராட்டம் தொடர்பாக நீதியான புதிய அணுகுமுறையை கடைபிடிக்கும் என எமது மக்கள் உறுதியாக நம்புகின்றனர். இன அழிப்பை தொடரும் சிங்கள அரசிற்கு இராணுவ பொருளாதார உதவிகள் வழங்குவதை அடியோடு நிறுத்தி சர்வதேச சமூகம் எமது மக்களின் சுயநிர்ணய உரிமையையும் இறையாண்மையையும் ஏற்று அங்கீகரிக்கும் என எமது மக்கள் இன்றைய புனித நாளிலே எதிர்பார்த்து நிற்கின்றனர். எனது அன்பார்ந்த மக்களே, நாம் பூமி பந்திலே வாழ்கின்ற தனித்துவமும் விசேட பண்புகளும் கொண்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இனம், மிகவும் தொன்மை வாய்ந்த இனம். தனித்துவமான இன அடையாளங்களோடும் தேசிய இன கட்டமைப்போடும் வாழுகின்ற ஓர் இனம். நீண்ட காலமாக அகிம்சை வழியிலும் ஆயுத வழியிலும் இன ஒடுக்குமுறைக்கு எதிராக விடிவு தேடி விடுதலை வேண்டி போராடி வருகிறோம். நாம் காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்த எமது சொந்த மண்ணில், எமக்கே உரித்தான வரலாற்று மண்ணில் அந்நியரிடம் பறிகொடுத்த ஆட்சி உரிமையை மீள நிலைநாட்டுவதற்காகவே போராடி வருகிறோம். இழந்துவிட்ட எமது இறையாண்மையை மீள நிறுவி எமது சுதந்திர தேசத்தை மீள கட்டியெழுப்புவதற்காகவே நாம் போராடி வருகின்றோம். எமது மக்களின் இந்த நீதியான, நியாயமான, நாகரிகமான போராட்டத்தை சிங்கள தேசம் தொடர்ந்து மேற்றுக்கொள்ள மறுத்து வருகிறது. மாறாக மண் மீதும் மக்கள் மீதும் பெரும் இன அழிப்பு போரை, ஆக்கிரமிப்பு போரை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. போர் என்ற போர்வையில் மாபெரும் மனித அவலத்தை ஏற்படுத்தி வருகிறது. 60 காலமாக அநீதி இழைக்கப்பட்டு அடக்குமுறைக்கு ஆட்பட்டு சாவும் அழிவும் எண்ணில்லா இன்னர்களும் குடிபெயர்ந்து அகதி வாழுமாக எம்மக்களின் அன்றாட சீவியம் சீரழிந்த போதும் எமக்காக எந்த ஒரு நாடோ, எந்த ஒரு அமைப்போ குரல் கொடுக்கவில்லை, ஆதரவோ அனுதாபமோ தெரிவிக்கவில்லை. உலகமே கண்ணை மூடிக்கொண்டு பாராமுகமாக செயல்படுகிறது. பூமி பந்தங்கும் 80 மில்லியன் தமிழர் பறந்து வாழ்ந்த போதும் எமக்கென ஒரு நாடு இல்லாமைதான் இந்த பரிதாப நிலைக்கு, இந்த மோசமான நிலைமைக்கு காரணம். எனவே எமது மாவீரர்களை நினைவு கூறும் இன்றைய எழுச்சி நாளில் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் அனைவரையும் தமிழீழ விடுதலைக்காக உணர்வெழுச்சியுடன் கிளந்தெழுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அறிவு வளம், செயல் வளம், பொருள் வளம், பண வளம் என உங்களிடம் நிறைந்து கிடக்கும் அனைத்து வளங்களையும் ஒன்று திரட்டி எமது விடுதலை போராட்டத்திற்கு நீங்கள் வழங்கிய பங்களிப்புகளுக்கும் உதவிகளுக்கும் இச்சந்தர்ப்பத்திலே எனது அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோன்று வருங்காலத்திலும் நிறைந்த பங்களிப்பை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். சத்திய இலட்சியத்திற்காக சாவை சந்தித்து சரித்திரமாவதற்கு ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் எமது விடுதலை இயக்கத்தில் அணிவகுத்து நிற்கும் வரை எமக்கு முன்னால் எழுகின்ற எல்லா தடைகளையும் நாம் உடைத்தறிந்து போராடுவோம். எதையும் தாங்கும் இதயத்துடனும் இரும்பை ஒத்த இலட்சிய உறுதியுடனும் அஞ்சாத வீரத்துடனும் எமது வீரர்கள் சமராடும் வரை, எத்தனை துயர் வரினும் எத்தனை இடர் வரினும் நாம் எமது விடுதலை பாதையிலே தொடர்ந்து போராடுவோம். புனித லட்சியத்திற்காக தம்மையே ஆகுதியாக்கிக் கொண்ட எமது மாவீரரை நினைவுகூரும் இன்றைய நாளில் நாம் ஒவ்வொருவரும் அந்த மாவீரனின் இலட்சிய கனவை எமது நெஞ்சங்களிலே சுமந்து அந்த மாவீரனின் இறுதி இலட்சியம் நிறைவு பெறும் வரை தொடர்ந்து போராடுவோம். புலிகளின் தாகம் தமிழீழத் தாயம்.